தென்றல் ஜூலை 2013 இதழில் நேர்காணல் பகுதியில் டாக்டர் லக்ஷ்மணன் சத்யவாக்கீஸ்வரனுடன் காந்தி சுந்தர் சி கே வெங்கட்ராமன் அவர்களின் உரையாடல். தமிழ் வடிவம் மீனாட்சி கணபதி அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியின் முதன்மை மருத்துவ ஆய்வாளரும் பிரேத பரிசோதகருமான டாக்டர் லக்ஷ்மணன் சத்யவாக்கீஸ்வரன் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் பட்டதாரி. 1992 இந்த பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு துறையில் சிறப்பு கல்வி பெற்றாலே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்க சத்யவாக்கீஸ்வரன் நோய்க்குறி தடவியல், உள் மருத்துவம், தொற்று நோயியல், முதியோர் மருத்துவம் என்ற 4 துறைகளில் தகுதிகள் பெற்றிருக்கிறார் என்கிறார். இவரை பற்றி முன்னாள் எல்ஏ கவுண்டியின் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரான ரிச்சர்ட் பி டிக்சன். இவருடைய தலைமை இவருடைய அலுவலகத்துக்கு மிகுந்த கௌரவத்தை கொண்டு வந்ததாக எல்ஏ டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எழுதியதுண்டு. பிரபல ஓஜே சிம்சன் கொலை வழக்கில் இவர்தான் மருத்துவ ஆய்வாளராக சாட்சியம் கூறினார். பாப் இளவரசன் மைக்கேல் ஜாக்சனின் பிரேத பரிசோதனை செய்த இவர் டீன் கார்டர், ஃபில் ஸ்பெக்டர் ஆகியோர் வழக்குகளிலும் சாட்சியாக இருந்துள்ளார். பிறவத்தை அவரே சொல்ல கேட்போம். தென்றல், உங்கள் இளமை காலம் பற்றி சொல்லுங்கள். டாக்டர் லக்ஷ்மண், அப்பா ராணுவ டாக்டர், பிரிகேடியர் ஜெனரல் ரேங்க். நாங்கள் 2 குழந்தைகள். அம்மா ஜஸ்டிஸ் ஏஎஸ்பி ஐயரோடு மூத்த மகள். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தவர். 28 புத்தகங்கள் எழுதியிருக்கார். ரொம்ப பிரபலமான மனிதர். ICS ஆபீசர், ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் ஆஃப் த யுனைடெட் கிங்டம், பாரிஸ்டர் அட் லா. அப்பாவை அடிக்கடி வெவ்வேறு ஊருக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால 1956 நான் சென்னையில என் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தேன். தாத்தா பாட்டிக்கு 7 குழந்தைகள் இருந்தாலும் எல்லாரும் என்னை அவரோட கடைசி குழந்தையா தான் நடத்தினாங்க. என் மாமாக்கள், சித்திகள் எல்லார்கிட்டையும் ரொம்ப நெருக்கமா இருந்தேன். நான் சென்னையில தான் படிச்சேன். அம்மா வந்து அடிக்கடி எங்களோட இருப்பாங்க. ஏன்னா ஃபீல்டு போஸ்டிங்னா அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது. அம்மா அனாமிகா என்ற பெயரில் இந்திய பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அவங்க கைரேகை நிபுணரும் கூட. இந்தியா மற்றும் வெளிநாட்டிலிருந்து எல்லாம் அவங்க கிட்ட ஜோசியம் கேட்க நிறைய பேர் வருவாங்க. என்னோட சகோதரி ஜெயலட்சுமி சந்தானமும் ஆஸ்ட்ரோ பாமிஸ்ட் தான். அவர் கணவர் கே சந்தானம் பிசிசிஸ்ட். டாக்டர் அப்துல் கலாம், சந்திரசேகர், சந்தானம் 3 பேரும் தான் அணுப்பிளவு பரிசோதனை நடத்தினாங்க. சில வருஷம் முன்னால அவருக்கு பத்மபூஷன் கிடைச்சது. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி நாட்கள் பத்தி சொல்லுங்க. அங்கே எனக்கு சில நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க. நான் ரொம்ப மதிக்கிற ஒருத்தர் டாக்டர் கே வி திருவேங்கடம், இன்டர்னல் மெடிசின்ஸ் துறை தலைவரா இருந்தார். கருணை மிக்க மனிதர். அதே போல டாக்டர் ராமசுவாமி, அனாட்டமி பேராசிரியர். என்னோட தொழில அவரோட தாக்கம் இருக்கு. அவர் பேரால குரல் வளையில லாரிங்ஸ், ராமசுவாமி கேங்லியான் அப்படின்னு ஒரு நரம்பு திரள் இருக்கு. நான் தடையியல் ஃபாரன்சிக் துறைக்கு வர ஒரு வகையில காரணமா இருந்தவர் டாக்டர் MN கணபதி. அவர்தான் பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம், அதனால மக்களுக்கு எப்படி உதவ முடியும் என்பதையெல்லாம் எனக்கு உணர்த்தினார். அமெரிக்காவுக்கு ஆரம்ப காலத்திலேயே வந்த மருத்துவர்கள்ல நீங்க ஒருத்தர். இங்க காலன்றது கஷ்டமா இருந்ததா? 1972 வந்தபோது நியூயார்க்ல ஜூயிஷ் ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. அங்க டாக்டர் ஹாவி சே ஸ்டீஃபா இருந்தார். எதையும் நாமா அனுமானிக்க கூடாது, கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். இன்டர்ன்ஷிப் முடிஞ்சப்புறம் சென்ட் லூக் ஹாஸ்பிட்டல் ஃபார் பெத்தாலஜியில டாக்டர் சார்லி பெக் கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். திறந்த மனத்தோட எதையும் பார்க்கணும், நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். இல்லைன்னா நம்மோடு நம்ம அறிவு போயிடும். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணுமே தவிர தப்பான தகவல் தரக்கூடாது அப்படிங்கறது அவர்கிட்ட கத்துக்கிட்ட இன்னொரு விஷயம். லாஸ் ஏஞ்சலஸுக்கு 77 வந்தேன். 78 திருமணம். என் மனைவி விஜயலட்சுமி குழந்தை நல மருத்துவர், தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இந்த துறையில அசோசியேட் ப்ரொஃபசர், சிறந்த ஆசிரியர் அவார்டு வாங்கியிருக்காங்க. 1977 இங்க நான் டாக்டர் தாமஸ் நுக்குச்சி கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அவர் சீஃப் கரோனர். அப்ப டாக்டர் வைஸ்லி மெடிக்கல் சீஃபா இருந்தார். வேலையில தப்பு பண்ணினா நாம அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்த அவர் கத்து கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து சம்பவ இட ஆய்வு, சீன் இன்வெஸ்டிகேஷன் கத்துக்கிட்டேன். டாக்டர் நுகுச்சி வேற தேச நோயியலாளர்களை, பெத்தாலஜிஸ்ட், அவங்க நாடு ஸ்பான்சர் செய்தா இங்கே வந்து பயிற்சி எடுக்க வழி செய்யற ஒரு திட்டத்தை தொடங்கினார். அதை நானும் என் பதவி காலத்துல தொடர்ந்து செய்தேன். அந்த சமயத்துல டாக்டர் சாய் இங்க இருந்தார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் இந்தியன் அமெரிக்கன், சாய் கொரியன் அமெரிக்கர், எங்க சீஃப் ஜப்பானிய அமெரிக்கர். அதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸோட சிறப்பு. என் மனைவி குழந்தை மருத்துவத்துல பயிற்சிக்காக நியூயார்க் போன போது புரூக்ளின் கம்பர்லாண்ட்ல இருந்த டாக்டர் ஷைலர் எனக்கு மெடிசன்ல ரெசிடென்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் தொற்று நோய் சிகிச்சை பயிற்சி நியூயார்க்ல பண்ணினேன். அப்படித்தான் கிளினிக்கல் ட்ரைனிங் முடிச்சேன். 1983 திரும்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இந்த ஆபீஸ்ல திரும்ப சேர்ந்தேன். 1983 திரும்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இந்த ஆபீஸ்ல திரும்ப சேர்ந்தேன். இந்த வேலைக்கு இடையூறு வராம சொந்தமா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சட்டம் இருந்ததால சில வருஷம் தொற்று நோய் சிகிச்சை பண்ணி வந்தேன். அப்படித்தான் நிறைய டாக்டர்களோட தொடர்பு கிடைச்சது. நான் யுஎஸ்சியில டாக்டர் லீடம் கூட பெத்தாலஜி வகுப்புகள் எடுத்திருக்கேன். அவரும் ஒரு தொற்று நோய் நிபுணர். காந்தி: சரி, உங்க அம்மா உங்களோட எதிர்காலம் பத்தி ஏதாவது சொல்லி இருந்தாங்களா? அது சுவாரஸ்யமான விஷயம். 1956 வரையில யார் வேணா கரோனர் ஆக முடியும்னு இருந்தது. அவர் மருத்துவராயிருக்கணும்னு அவசியம் இல்ல. 1850 பீட்டர் ஹாட்ஜர்ஸ் முதல் கரோனரா இருந்தார். அவர் ஒரு மருத்துவர், லாஸ் ஏஞ்சலஸ் மேயரும் கூட. 1950 இந்த கவுண்டி மக்கள் கரோனர் ஒரு மருத்துவரா இருக்கணும்னு வாக்களிச்சாங்க. அதனாலதான் இந்த பதவிக்கு சீஃப் மெடிக்கல் எக்ஸாமினர் கரோனர் அப்படின்னு பெயர் வந்தது. ஆனா 1990 இந்த துறையை ரெண்டா பிரிச்சு இயக்குனர் மெடிக்கல் எக்ஸாமினர் அப்படின்னு ரெண்டு பதவிகளை உருவாக்கினாங்க. ஆரம்பத்துல 3 நான் ஆக்டிங் சீஃபா இருந்தேன். அம்மா 1990 எனக்கு 1992 இந்த பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படியே கிடைச்சது. ஆனா ஜோசியம் ஒரு வேடிக்கையான விஷயம். ஏன்னா 5% பேருக்கு தான் பலிக்குது. 2012 நான் இயக்குனர் பதவி ஓய்வு பெற்றதும் 2 பதவியையும் இணைச்சாங்க. இப்ப போன 1.5 நான் 2 பதவியும் வகிக்கிறேன். இந்த மார்ச்ல ஓய்வு பெற்றேன். ஆனா வேற ஒருத்தர் கிடைக்கிறவரை நான் வேலை செய்யணும்னு விரும்பினாங்க. என்னோட உத்தியோக வாழ்க்கையில ரொம்ப நல்ல நாள்னா மார்ச் 26, 2013 சொல்லணும். எங்க போர்டு ஒரு பாராட்டு விழா நடத்திச்சு. என்னோட மேலதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது என்னை சந்தோஷத்துல திணறடிச்சுது. நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா கடின உழைப்புக்கு மதிப்பு இருக்கு. அது எனக்கும் என்னோட துறைக்கும் அதுல வேலை செய்யறவங்களுக்கும் கிடைச்ச அங்கீகாரம்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி எல்லாரோட நம்பிக்கையும் சம்பாதிச்சீங்க? எல்லாரோட நம்பிக்கையும் கிடைக்கணும்னா நாம ஒரு தப்பு பண்ணினா அத மறைக்காம ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். பிறகு அதை சரி செய்யணும். ஒரு தவறு மூடி மறைச்சா மேலும் எதையாவது மறைக்க வேண்டி வரும். தவறுகளே வராம இருக்கணும்னு தான் கடுமையா முயற்சி செய்யறோம். ஆனா ஒரு வேலையும் செய்யாதவங்க தான் தவறே செய்ய மாட்டாங்க. நாடா வட்டத்தில் இது அலுவலகத்துல உங்கள் மேல நம்பிக்கையை உண்டாக்கும். என்ன அடிப்படையில ஒரு கேஸ்ல மேல் விசாரணை செய்யணும்னு நீங்க சொல்வீங்க? அதுல உங்க உள்ளுணர்வோ அல்லது அனுபவமோ எந்த அளவு பங்கு வகிக்குது? பிரேத பரிசோதனை தான் விசாரணைக்கு அடிப்படை. ஒருத்தர் உங்ககிட்ட நடந்தது என்னன்னு சொல்லலாம். ஆனா பரிசோதனையில நாங்க கண்டுபிடிச்ச விஷயத்தோட ஒத்து போகலன்னா அது வெறும் கதை தான். அவங்க கதையில எங்கேயோ தப்பு இருக்குமே தவிர நாங்க கண்டுபிடிச்சதுல தவறு கிடையாது. நாங்க அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எங்க கண்டுபிடிப்பை ஒத்து போக வைக்கிறது இல்ல. அவங்க பொய் பேசுறாங்கன்னு அர்த்தம். நாங்க அதை விசாரணை செய்யறோம். உதாரணமா ஒரு குழந்தையை பத்தி சொல்றேன். நீங்க தொட்டில் குழந்தை மரணம், சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். 3-6 ஆன குழந்தைகள் காரணம் இல்லாம திடீர்னு இறந்து போகும். பல வருஷம் முன்னால அப்படி இறந்ததா ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க. அது மார்பில ரத்த காயங்கள், கழுத்துக்கு பின்னால கீறல்கள் இருந்ததை எங்க டாக்டர் பார்த்தாங்க. அவங்க ஒரு பெண் மருத்துவர். ஆனா மரணத்தை பத்தி சொன்ன கதை ஒத்து போகல. எங்க விசாரணையில அந்த குழந்தை இருந்த குழந்தைகள் காப்பகத்துல கையில கொண்டு போற தொட்டில் இருந்தது தெரிய வந்தது. அதோட பக்கவாட்டு கம்பியில கோளாறு இருந்ததை கண்டுபிடிச்சோம். அது 10 குழந்தை, எழுந்து நிற்கிற வயது. அது அந்த கம்பியை அமுக்க குழந்தையோட தலை அதுல மாட்டி அதனால மரணம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இதை நாங்க விசாரணையில கண்டுபிடிச்சோம். நான் என்ன சொல்ல வரேன்னா,
எங்கள் பரிசோதனையில் சரியான காரணம் தெரிய வரும். இறந்தவங்க சார்பா பேசுறதுதான் எங்களோட குறிக்கோள். அவங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா மரணத்துல ஏதாவது சந்தேகத்துக்கிடமா விஷயம் இருந்தா அத கண்டிப்பா விசாரணை செய்யணும். அப்போ நீங்க நோயாளி கிட்ட பேசாத ஒரு டாக்டர் இல்லையா?
இல்லை, நாங்க நோயாளி கிட்ட பேசுறோம். நாங்க நீதிமன்றங்களுக்கு போகும்போது அதைத்தான் சொல்றோம். ஒருத்தர் எவ்வளவு அடி வாங்கி இருக்காருன்னு எங்களோட ஆய்வு முடிவு சொல்லும். முழுமையான பிரேத பரிசோதனை ரொம்ப முக்கியம். இங்கு 25 மருத்துவர்கள், 50 புலனாய்வாளர்கள் இருக்காங்க. புலனாய்வாளர்கள் மருத்துவ பரிசோதகர்களுக்கு கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுறவங்க. அவங்க மரணம் நடந்த இடத்துக்கு போய் தடயம் சேகரிப்பாங்க. நாங்களும் அவசியம் நேரும் போது போவோம். கரோனரோட பரிசோதனை அறிக்கைன்னு பார்த்தா அது வெறும் அறிக்கை மட்டுமல்ல, ஹிஸ்டரியும் கூட. எங்களோட டிவி நிகழ்ச்சியின் பெயர் நார்த் மிஷன் ரோட். 2 சேனல்ல வருது. அதோட டிவிடிகளும் விலைக்கு கிடைக்கும். 50 எபிசோட் பண்ணியிருக்கோம். பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. நான் சாட்சி சொன்ன 2 கேஸ்கள் பத்தி 2 எபிசோட் பண்ணியிருக்கேன். போலீஸ் நாங்க கண்டுபிடிச்ச தடயங்களை வைத்து விசாரணை செய்வாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி வழக்கு தொடர முடிவு செய்வார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய சிக்கலான வழக்குகள் வரதால 30 மேற்பட்ட நிபுணர்கள் ஆலோசகர்களா எங்க அலுவலகத்துக்கு வருவாங்க. உதாரணமா ஒரு குழந்தை இறந்ததுன்னு வச்சுப்போம். குழந்தைக்கு ஊட்டச்சத்து மிகவும் குறைவா இருந்திருக்கும். நியூரலாஜிக்கல் பிரச்சனைகள் இருந்தது பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கலாம். ஒரு குழந்தை நல மருத்துவர் வந்து பார்த்து குழந்தைக்கு நரம்பியல் பிரச்சனை இருந்திருந்தாலும் சரியான உணவு கொடுத்திருந்தா குழந்தை உடம்பு தேறி இருக்கலாம்னு சொல்லலாம். எங்களோட பரிசோதனை தரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நிபுணர்கள் உதவுகிறார்கள். அதே போல ஒரு இதய நோய் மருத்துவரும் ஆலோசகர் குழுவில் இருக்கார். அவருக்கு இங்க என்ன வேலைன்னு ஆச்சரியப்படலாம். உதாரணமா ஒரு இளம் பெண் மரத்துல கால் மோதி இறந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிறவியிலேயே இருந்த இதய நோய்க்காக பேஸ் மேக்கர் பொருத்திருந்தாங்க. அது பழைய மாடல் பேஸ் மேக்கர். அடிக்கடி போய் அதன் பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய வேண்டி இருக்கும். அவங்க டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டை தவற விட்டிருக்காங்க. பேட்டரி சார்ஜ் ரொம்ப குறைவா இருந்த காரணத்தால இறந்திருக்காங்கன்னு இதய நோய் நிபுணர் கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி நேரங்கள்ல பிரேத பரிசோதனையில மட்டும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நல்ல ஆலோசகர் கண்டுபிடிக்க முடியும். இப்ப தொழில்நுட்பம் ரொம்ப முன்னேறி இருக்கு. அது உங்க துறையில எப்படி உதவுது சொல்றேன். 1989 ஒரு இளம் பெண்ணும் அவள் பாய் ஃப்ரெண்டும் கான்ஸ்டன் ஏரியாவில டிரைவிங்ல படம் பார்த்துட்டு இருந்தாங்க. 3 பேர் அவங்க காரை கடத்திட்டு போய் அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்து விட்டு துப்பாக்கியால சுட்டுட்டாங்க. ஒரு தடயமும் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு 3 குற்றவாளிகள் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தது. 20 ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. 2004 கலிபோர்னியால ஒரு புது சட்டம் வந்தது. அதன்படி ஒவ்வொரு கைதிகிட்ட இருந்தும் தொண்டையிலிருந்து செல்கள் சேகரிப்பாங்க. மரபணுவை 2 எடுத்து அதை கோடிஸ் கம்பைன்ட் டிஎன்ஏ இண்டெக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மென்பொருள்ல பதிவு செய்யணும். நாம ஒருத்தரை தொடும்போது நம்மளோட டிஎன்ஏ கொஞ்சம் அவங்க மேல ஒட்டும். அதே போல அவங்க டிஎன்ஏயும் நம்ம கிட்ட ஒட்டிக்கும். அதனால ஒருத்தர் தாக்கப்படும் போது அவங்க மேல தாக்கின நபர் மரபணும் இருக்கும். அதே போல தாக்கப்பட்டவங்களோட மரபணமும் தாக்கினவர்கிட்ட தங்கிவிடும். இது லோகாட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல். 1989 அந்த பெண் தாக்கப்பட்ட வழக்கில தடயங்கள் சேகரிச்சிருந்தோம். அதிபர் புஷ், ஒபாமா ஆகியோர் ஆட்சி காலத்துல மத்திய நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படவே தீர்க்கப்படாத பழைய குற்றங்களை மறுவிசாரணை செய்ய நிதி கிடைச்சது. நாங்க அந்த பெண்ணிடம் சேகரித்திருந்த தடயங்களை 25 பத்திரப்படுத்தி இருந்தோம். அந்த பெண்ணை தாக்கின 3 பேரோட மரபணுக்களை கோடிஸ் பதிவு செய்து அதோடு ஒத்து போற மரபணு ஏதாவது இருக்கான்னு தேடினோம். 20 அப்புறம் போலீஸ் அந்த 3 பேரையும் கைது செய்து அதுல ஒருத்தர் ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதி, அவருக்கு மற்றொரு ஆயுள் தண்டனை வழங்கினாங்க. 2 நபருக்கு குற்றம் நடந்தப்ப 15 ஆகியிருந்தது. அதனால அவர் மேல வழக்கு தொடர முடியல. 3 நபர் மேல வழக்கு தொடரப்பட்டது. நான் அவருக்கு எதிராக சாட்சி சொன்னேன். அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு வந்திருந்த அந்த பெண்ணின் அம்மா என் கையை பிடித்து கொண்டு நன்றி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமான திருப்தியான கணம். தொழில்நுட்பம் தான் இதை சாத்தியமாக்கிச்சு. இந்த மரபணு சேகரிக்கிற முறையை எதிர்த்து
உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி வழக்கு தொடர்ந்தார். ஏற்கனவே கைரேகை ரத்தம் இவற்றை எடுக்கும் போது இது ஒருத்தரோட அந்தரங்கத்துல ஊடுருவுது அப்படின்னு வழக்கு. நாங்க இந்த மாதிரி 5-6 பழைய குற்றங்களை இந்த முறையால சால்வ் பண்ணியிருந்தோம். எங்கே உச்ச நீதிமன்றம் இந்த முறைக்கு எதிரா தீர்ப்பு வழங்கிடுமோன்னு கவலை இருந்தது. நல்ல விளையா போன வாரம் இதுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தது. இந்த முறையில இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, தவறாக தண்டிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கிடைக்கவும் இது வழிவகை செய்யுது. நான் குற்றவாளிகளை பிடிச்சதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன். நமக்கு நல்ல பயிற்சி இருக்கணும், மிக கூர்ந்து கவனிக்கிற திறன் இருக்கணும், அவசரமா முடிவுக்கு வரக்கூடாது. புதுசா வேலைக்கு வரவங்க கிட்ட வாதாடாதீங்க, வழிமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்வேன். வழிமுறைகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதை கடைபிடிக்கலைன்னா எதுவும் செய்ய முடியாது. நீங்க ஃபாரன்சிக் பெத்தாலஜி, உள் மருத்துவம், தொற்றுநோய் மருத்துவம், முதியோர் மருத்துவம், இப்படி பல துறை நிபுணர். இந்த பலதுறை பயிற்சி உங்களோட கரோனர் வேலைக்கு எப்படி உதவியா இருக்கு? என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் ஹாஸ்பிட்டல் போற கேஸ்லயும் தொற்று நோய் கேஸ்லயும் டாக்டர்களுக்கு உதவியா இருக்கேன். நெடுங்காலத்துக்கு பின்னால் மீண்டும் எல்ஏ கவுண்டியில வந்த ரேபிஸ் நோயை கண்டுபிடிச்சேன். அந்த தொற்று பரவாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் கொண்ட கையேட்டை டிபார்ட்மெண்ட்டுக்காக தயாரிச்சு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குழுவோடு பகிர்ந்துகிட்டேன். தட்டமை நோய் ஒரு சமயம் பரவி இருந்தது. சில வருஷம் முன்னால லிஸ்டீரியா தொற்று நோய் பரவி இருந்தது. அது கெட்டு போன பாலாடை கட்டி கீஸ் மூலமா வர நோய். எங்க அலுவலகத்துக்கு தினமும் புள்ளி விவரங்கள் வரும். நாங்க அதை பொதுநலத்துறைக்கு அனுப்பி வைப்போம். அங்கு தொற்று நோயியல் நிபுணர்கள் எபிடமியாலஜிஸ்ட் அந்த புள்ளி விவரங்களை பார்த்து ஏதாவது நோய் பரவிக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. எங்களுக்கு இதுல 2 வேலை உண்டு. தெரியாத காரணங்களால பரவுகிற தொற்று நோயை கண்காணிக்கிறது ஒண்ணு, ஏற்கனவே தெரிஞ்ச காரணங்களால பரவுகிற தொற்று நோயை கண்காணிக்கிறது இன்னொன்னு. உதாரணமா தீவிரவாத தாக்குதலால வர தட்டமை, ஆந்த்ராக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்ச காரணத்தால வர தொற்று நோய். அந்த சமயத்துல பொதுநலத்தையோட தொடர்பு இருந்தா பெரிய அளவுல நோய் பரவுதான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கே அந்த நோய்களோட வருவாங்க, பார்மசிக்கு மருந்து சீட்டோட வருவாங்க, அதுலேருந்து நோய் தொற்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். மென்பொருள் உதவியால அதை கண்டுபிடிக்கலாம். தொற்று நோய் சிகிச்சையில எனக்கு இருக்கிற அனுபவம் இங்க உதவியா இருக்கு. எனக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிற புதிய துறை கிளினிக்கல் ஃபாரன்சிக் மெடிசன். ஓய்வு பெற்றப்புறம் அதை பண்ணலாம்னு இருக்கேன். காயமடைந்த நிறைய பேர் நல்ல சிகிச்சையினால குணமடைறாங்க. அந்த காயம்னு வந்த உடனேயே அதை முறையா டாக்குமெண்ட் செய்யணும். காயம் ஆறுன பின்னால அது எதனால ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. கிளினிக்கல் ஃபாரன்சிக் மெடிசன் மூலமா நாங்க அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களுக்கு இன்ஜுரி பேட்டர்ன் பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும். உதாரணமா ஒரு பெண் கண்டி போன காயங்களோட வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. உண்மையில் கணவன் அடிச்சிருப்பார், கணவன் மனைவி தகராறுகள்ல அடிதடி நடக்கிறது உண்டு. எது விழுந்ததால வந்த காயம், எது அடிவாங்கின காயம்னு கண்டுபிடிக்க முடியும். அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் இதை கவனிக்கலைன்னா அந்த பெண் அடிவாங்குவது தொடரும். இந்த துறையில இன்னும் முன்னேற்றம் வரணும். ஒரு சிலரே மட்டும் இதை செய்யறாங்க. கென்டக்கியில இதுக்கான பயிற்சி கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இப்பதான் USC-ல முதல் பயிற்சி வகுப்பை தொடங்கி இருக்கோம். இங்கே பலதரப்பட்ட பின்னணி கொண்டவர்கள் இருக்காங்க. அவங்க கூட உங்க அனுபவம் என்ன? இருக்காங்க வெவ்வேறு மத கோட்பாடுகளை கடைபிடிக்கிறவங்க. பல பேர் பிரேத பரிசோதனை வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் கூடுமானவரை அவங்க கோரிக்கையை ஏற்க முயற்சிப்பேன். ஆனா 2 விதமான சூழ்நிலைகள்ல ஒத்துக்கிறது இல்ல. தொற்று நோய் இருக்கலாம்னு சந்தேகம் இருந்தாலோ, ஏதாவது குற்றம் நடந்திருக்கலாம்னு சந்தேகம் இருந்தாலோ ஒத்துக்கிறது இல்ல. எங்களுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. ஒரு சடலம் வந்தா முதலாவதா அவங்களோட அடையாளத்தை ஊர்ஜிதம் செய்யணும். அடுத்து அவங்களோட உறவினர்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு நாள்ல எல்ஏ கவுண்டிக்கு 1 மில்லியன் பேர் வெளியிடத்திலிருந்து வராங்க. அவங்களை யாராவது இறந்து போனா அவ எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்புறம் அவங்க உடைமைகளை பத்திரப்படுத்தணும். அப்புறம் பிரேத பரிசோதனை, மரணத்துக்கான காரணம், இதெல்லாம் இருக்கு. எங்களோட அறிக்கை சேமிக்கப்படும். அதை எல்லாரும் பார்க்கலாம். மைக்கேல் ஜாக்சன் மரண அறிக்கையை யார் வேண்டுமானாலும் பணம் கட்டி பார்க்கலாம். நாங்களாக வெளியிடுறதில்லை. கடைசியா சட்டம் சம்பந்தமான அறிக்கைகள் தயார் செய்யணும். வாழ்க்கை, கடவுள், இதையெல்லாம் பற்றி உங்கள் எண்ணங்கள்? எனக்கு நேர்மையா வாழறது ரொம்ப முக்கியம். எது சரியோ அதை செய்யணும். நான் என்னோட மாணவர்கள்கிட்ட கடினமா உழைக்க சொல்வேன். கடின உழைப்பால யாரும் சாகறதில்லைன்னு சொல்வேன்.
பெரியவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை தரணும். நான் தினமும் சிறிய பிரார்த்தனை செய்வேன். என் பெற்றோர்கள், என் ஆசிரியர்கள், இவங்களோட படம் என்கிட்ட இருக்கு. தினம் காலையில சிறிது நேரம் அவங்களே நினைச்சுப்பேன். அவங்க எனக்கு செய்த உதவியை நினைச்சுப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலையும் யாராவது ஒருத்தர் தூக்கி விட்டுருப்பாங்க. யாராவது உதவி பெற தகுதியானவங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். என் மனைவி நான் உதவுவதில் தாராளமானவர். ஒருவேளை நான் சொர்க்கத்துக்கு எதிர்ப்பக்கம் போய் சேர நேர்ந்தால் உன்னுடைய புடவை நுனியை பிடித்துக் கொண்டு நான் தப்பித்து வருவேன் என்று நான் சொல்வதுண்டு. உங்களோட பொழுதுபோக்குகள் என்ன? பயணம் செய்ய பிடிக்கும், சினிமா பார்க்க பிடிக்கும், தபால் தலை நாணயம் சேகரிப்பேன். எனக்கு ஒரு பெண் மட்டும்தான், அவங்க ஒரு நியூனெட்டாலஜிஸ்ட், டான்சரும் கூட. என்னோட மருமகன் இறப்பை குடல் நோய் நிபுணர், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். நீங்க இரண்டு பெரிய ரயில் விபத்துகளை விசாரணை பண்ணியிருக்கீங்க. விபத்து தடுப்பு வழிமுறைகளில் உங்கள் பங்களிப்பு என்ன? இந்த மாதிரி விபத்துனா பல ஏஜென்சிகள் விசாரணை செய்வாங்க. தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இதுல விசாரணை நடத்துவாங்க. அவங்க எங்களோட பிரேத பரிசோதனை அறிக்கையை எடுத்து அதிலிருந்து பாதுகாப்பு வழிமுறைகளை பரிந்துரை செய்யறாங்க. அதனால நாங்க அழுகி நுணுகி ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கிராண்ட்ஸ்ல எங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கினாங்க. நாங்க ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் டீம் ஒண்ணு உருவாக்கினோம். அவங்க எந்த சூழ்நிலையும் போய் தடயம் சேகரிக்கலாம். உதாரணமா 1986 நடந்த செரிட்டோஸ் விமான விபத்துல எங்களால 13 சடலங்களை அடையாளம் காண முடியல. அங்கே ஒரு பெரிய விமானம் இன்னொரு சிறிய விமானத்துல மோதி நொறுங்கி விழுந்தது. பெரிய விமானத்தில் இருந்த 62 பேரும் சின்ன விமானத்துல 3 பேரும் இறந்து போனாங்க. விழுந்த இடத்துல ஒரு விருந்து நடந்துகிட்டு இருந்தது. அதனால தரையில் இருந்த 15 பேரும் இறந்து போனாங்க. அடையாளம் காண முடியாத 13 பேரையும் நீதிபதி இறந்துட்டதா அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்ப எலக்ட்ரானிக் கைரேகைகள், மரபணு பரிசோதனை இவற்றெல்லாம் இவற்றால நாங்க எல்லா சடலங்களையும் அடையாளம் காண முடியும். எங்க கிட்ட மொபைல் பிங்கர் பிரிண்ட் டெக்னிக் இருக்கு. ஆனா பாதுகாப்பு பரிந்துரைகளை ஏஜென்சி தான் செய்யும். விபத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து ஓட்டியின் தவறா, கருவிகளின் கோளாறால ஏற்பட்ட விபத்தா அப்படின்னு பார்த்து பரிந்துரை செய்யறாங்க. விபத்தா தீவிரவாதி தாக்குதலான்னு கண்டுபிடிக்கிறதுல நாங்க உதவி செய்வோம். பல விஷயங்கள் பார்த்த உடனே தெரியாது. ஆனா விசாரணை முடிஞ்ச உடனே நாங்க ஒரு குழுவாக எல்லா விவரங்களையும் பட்டியலிட்டு ஆராய்வோம். தவிர நச்சு பொருளுக்கான டாக்சிகாலஜி ஆராய்ச்சியும் செய்வோம். சுற்றுச்சூழல் காரணங்களும் இருக்கலாம். இவை சுலபமான விஷயம் இல்லை. அதனாலதான் இந்த விசாரணைகளுக்கு அதிக நாட்கள் எடுக்குது. நியூயார்க் லாங் ஐலண்ட் கிட்ட நடந்த TWA-800 விமான விபத்துல விசாரணை முடிவு வெளியிட பல வருஷங்கள் வரை ஆச்சு. ஏன்னா அவங்க முழு விமானத்தையும் மறு கட்டுமானம் செய்ய வேண்டி இருந்தது. எந்த மாதிரியான சினிமா உங்களுக்கு பிடிக்கும்? ஐ லவ் மூவிஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்ததுக்கு ஒரு காரணம், படங்களே ரிலீஸ் ஆன நாளே பார்க்க முடியும் என்பதுதான். இந்த தந்தையர் தினத்துக்கு என் மகள் என்னை மேன் ஆஃப் ஸ்டீல் படத்துக்கு முதல் நாளே கூட்டிட்டு போனா. உங்க தாத்தா எழுதின புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்கா? ஆமாம், எல்லாம் எங்க என்கிட்ட இருக்கு. அவர் எழுதினதுல பிரபலமான புத்தகம் 25 Years as Civilian, பகவத்கீதை 2 வால்யூம் எழுதினார். அப்புறம் தெனாலிராமன் கதைகள், அதை படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா இன் வெஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு ஒரு மிக நல்ல புத்தகம் எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார். ராம்பிள்ஸ் இன் லிட்ரேச்சர் மிக அருமையான புத்தகம். அவர் மகாத்மா காந்தி கிட்ட நெருக்கமா இருந்தவர். என்னோட 2 அங்கிள்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஒருத்தர் BR லட்சுமி நாராயணன், ரொம்ப நாள் முன்னால இந்திரா காந்தி ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்ட போது அவர்தான் CBI இயக்குநரா இருந்தார். இன்னொருத்தர் AP வெங்கடேஸ்வரன், ராஜீவ்காந்தி பிரதமராயிருந்த போது இந்திய வெளியுறவுத்துறை செயலரா இருந்தவர். என் மகள் டாக்டர் அஸ்வினி நியோநெட்டாலஜிஸ்ட், மருமகன் டாக்டர் வினய் சுந்தரம் ஜீரண மண்டல இயல் நிபுணர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சிறப்பு மருத்துவர். உங்க ஊர் பாலக்காடு தானே? ஆமா, என்னோட சொந்த ஊர் வாடனம் குறிசி. என்னோட முழு பெயர் வாடனம் குறிசி சத்யவாகேஸ்வர் லட்சுமணன் பரத்வாஜ். அமெரிக்கா வந்தப்புறம் சத்யவாகேஸ்வரன் என்னோட கடைசி பெயர் ஆயிடுச்சு. சத்யவாகேஸ்வரன் அப்பாவின் பெயர். உண்மையே பேசுற மனிதன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்ல மனிதர். 62 சீனா கூட நடந்த சண்டையின் போது சென்னை மாதிரி தரைமட்ட ஊர்களில இருந்து 14,000 அடி உயரத்துல இருக்கும் லடாக்கு திடீர்னு போன ஜவான்கள் நிறைய பேர் மலை நோயால் பாதிக்கப்பட்டாங்க. மறுநாளே இறந்து போவாங்க. தானே பலரை ஹெலிகாப்டர்ல ஏத்தி சமதளத்துக்கு அனுப்பி வைப்பார். உண்மையில் பார்த்தா நீங்க இறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான சேவை செய்யறீங்க. ஆமா, என் ஆபீஸுக்கு யார் வேணா வரலாம். திடீர்னு இறந்தவங்களோட தற்கொலை செய்து கொண்டவங்களோட குடும்பங்கள் எங்க வழிமுறைகளை எதிர்ப்பாங்க. எல்ஏ கவுண்டில ஒரு வருஷத்துக்கு 800 தற்கொலைகள் நடக்குது.
இறந்தவரை சேர்ந்தவங்க, அதாவது நண்பர்கள், குடும்பத்தினர், அண்டை வீட்டுக்காரர்கள், சக ஊழியர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா எங்க குழு அவங்க கிட்ட பேசி இறந்தவரோட மனநிலையை அனுமானிக்க முயற்சிக்கும். எங்க அலுவலகத்துக்கு ஆலோசகரா வருகிற 3 மனநல மருத்துவர்களும் அந்த குழுவில இருப்பாங்க. நாங்க இதை சைக்கலாஜிக்கல் ஆட்டோப்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் மனநல மருத்துவர்கள் மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. 2 கண்டுபிடிப்புகளும் ஒத்து போகலைன்னா நாங்க ரகசிய ஆலோசனை செய்வோம். தற்கொலை செய்து கொண்டவர்களோட குடும்பங்கள் என்னை சந்திக்க விரும்புவாங்க. நான் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் தர முயற்சிப்பேன். இதுல நிறைய இந்தியர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் இப்படி எல்லாரையும் சந்திக்கிறது உண்டு. சோக சம்பவம் எல்லா இடத்திலும் நடக்குது. அதுக்கு வரையறை கிடையாது. நான் கொஞ்சம் சிக்கனமானவன். ஆனா நான் எல்லார்கிட்டையும் உங்களால முடிஞ்ச அளவு தர்மம் செய்யுங்க, போகும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு போறதில்லை அப்படின்னு சொல்றதுண்டு. உண்மைதான். இந்த வேலை உங்க தத்துவ நாட்டத்தை கூட்டியிருக்கா குறைச்சிருக்கா? எனக்கு தத்துவ ஈடுபாடு உண்டு. ஆனா நான் சிக்கன பேர் வழியும் கூட. நான் என் வீட்டில நிறைய பொருட்களை வைத்திருக்கிறேன். அதனால் என் மனைவி என்னை பேக் ராட் அப்படின்னு சொல்வார். நிறைய ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. ஒரு ஞாபகத்துக்கு வைத்திருக்கேன். எல்லார்கிட்டையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. துரதிருஷ்டவசமா நாம் கெட்ட விஷயங்களையே பெரிதுபடுத்தி பார்க்கிறோம். நல்ல விஷயங்களை பார்த்தோமானா அவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடியும். இளைஞர்களுக்கு உங்கள் அறிவுரை, டு வாட் இஸ் ரைட் அண்ட் ஸ்லீப் வெல் அட் நைட். எது சரியோ அதையே செய்யுங்க, ராத்திரி நிம்மதியா தூங்குங்க. நேர்மை, கடின உழைப்பு 2 மிக முக்கியம். புகைப்போக்கியில் எலும்புக்கூடு. ஒரு தடவை சில குழந்தைகள் ஒரு வீட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப பந்து அந்த பாழடைந்த வீட்டுல விழுந்துடுச்சு. அவங்க அப்பா அதை எடுக்க போன போது புகைப்போக்கியில ஒரு எலும்புக்கூடு இருக்கிறதை கண்டுபிடிச்சார். எங்களால அது யாருடையதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு மானுடவியல் நிபுணர் அது ஒரு இளைஞரின் எலும்புக்கூடுன்னு சொன்னார். நாங்கள் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிபுணரை கூப்பிட்டு மண்டை ஓட்டை வைத்து முகத்தை வடிவமைக்க சொன்னோம். அவர் முகத்தை கன்ஸ்ட்ரக்ட் செய்து கொடுத்தார். அதை நாங்க பேப்பர்ல பிரசுரிச்சோம். இது நடந்தது 2005 வருஷம். அதை பார்த்துட்டு ஒரே வாரத்துல ஒருத்தர் கூப்பிட்டு, இது 1977 காணாம போன என்னோட உறவினர் மாதிரி இருக்குன்னு சொன்னார். 28 வருஷமா அவர் காணாம போயிருந்தார். கிறிஸ்துமஸுக்கு அவரோட அம்மா சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதால வீட்டை விட்டு போனவர் அவர். நாங்க அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு அவங்களோட தொடர்பு கொண்டோம். அவங்களோட DNA சாம்பிள் எடுத்தோம். எலும்பு கூட்டிலிருந்தும் சாம்பிள் எடுத்து மரபணு சோதனை நடத்தி அது அவங்க பையன் தான் உறுதி செய்தோம். அவங்க அம்மா கிட்ட அந்த பையனோட படம் இருந்தது. ஆனா இறுதி சடங்குக்கு அந்த படத்தை உபயோகிக்காம நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்த படத்தை தான் உபயோகிச்சாங்க. தடங்களே தடயங்கள். இன்னும் ஒரு நல்ல தொழில்நுட்பம் டூல் மார்க். பல வருஷங்கள் முன்னால ஒரு குழந்தை கொடூரமா கொல்லப்பட்டிருந்தது. அந்த குழந்தை இடுக்கி மாதிரியான ஒரு ஆயுதத்தால தாக்கப்பட்ட அடையாளம் உடம்புல இருந்தது. உடம்பு காயங்களை படம் எடுத்து வைக்கிறதும் எங்க வேலை. தவிர அந்த காயத்தோட சிலிகான் பதிவும் எடுத்து வைப்போம். பின்னால் அந்த ஆயுதம் கிடைச்சா அந்த பதிவில் அந்த ஆயுதத்தின் பற்களை பொருத்தி பார்ப்போம். ஒரே மாதிரி ஆயுதம் பல இருக்கலாம். ஆனா ஒரு ஆயுதத்தை உபயோகிக்கும் போது அதன் பற்கள்ல தேய்மானம் ஏற்படும். அந்த தேய்மானம் ஒவ்வொரு ஆயுதத்திலையும் வித்தியாசமா இருக்கும். அதை வச்சு நாங்க குற்றவாளியை பிடிச்சோம். நாங்க நீதிமன்றத்துல அந்த காயம் அந்த குற்றவாளியோட வீட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடுக்கியால் ஏற்பட்டதுன்னு நிரூபிக்க வேண்டியிருந்தது. எங்க அலுவலகத்தில இருந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் உதவியால நாங்க அந்த ஆயுதத்துல சில பற்கள் அந்த குழந்தை உடம்புல இருந்த காயத்தடங்களோடு ஒத்து போச்சுன்னு நிரூபிச்சோம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.